కలయామి కలిధ్వంసం కవిం లోక దివాకరం యశకోపి ప్రకాశాభి అవిద్యం నిహతం తమః వాళి పరకాలన్ వాళి కలిఖన్ని వాళి కురయలూరు వాళ్ళువేందన్ వాళియరోమాయోనై వాళ్వలియాల్ మందిరంగుల్ மங்கையர்கோந்தூயோஞ்சுடர்மானவேல் நெஞ்சிக்கிருள்கடிதி மமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்லாமுதம் தமிழனூல் துறைகள் அஞ்சு கிழக்கிய மாரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின்பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுஷமுனியே சங்க கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோ நீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தா. பேதனெஞ்சே இன்னைப் பெருமை அறிந்திலையோ? ஏது பெருமை இன்னைக்கென் என்னில் ஒதுகின்றேன். வாய்த்த புகழ் மங்கையர்கோன் மாநிலத்தில் வந்துதித்த கார்த்திகையில் கார்த்திகனாழ்கான் என்ன விசதவாக்சி காமணிகளான சுவாமி மணவாளமாமணிகள் தம்முடைய உபதேசரத்தின மாலையிலே திருமங்கையாழ்வார் அவதரித்த நாளை கொண்டாடுகிறார். கார்த்திகை மாசத்திலே கிருத்திகா நட்சத்திரத்திலே திருவவதாரம் பண்ணினவர் சுவாமி திருமங்கையாழ்வார். அவருக்கு எத்தனையோ பெருமைகள் இருந்தாலும் முக்கியமான ஒரு பெருமை என்ன என்னால், மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்தவராக திகழ்ந்தவர் சுவாமி திருமங்கையாழ்வார். திகழக்கூடியவர் மாறன் என்று கொண்டாடப்படக்கூடிய சுவாமி நம்மாழ்வார். அவர் நான்கு வேத சாரமாகிய நான்கு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். அதற்கு ஆறு அங்கங்களைப் போல இருக்கக்கூடிய ஆறு திவ்ய பிரபந்தங்கள் பெரிய திருமொழி, திருவெழுக்கூ, திருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் என்று சொல்லக்கூடிய ஆறு திவ்ய பிரபந்தங்களை நமக்கு அனுகிரகித்து அருளினார் சுவாமி திருமங்கையாழ்வார். அவருடைய விசேஷமான திருநட்சத்திர மகோத்சவத்தை எல்லோரும் நாம் கொண்டாடிக் கொண்டிருக்கிறோம். இந்த சன்னிவேசத்திலே சுவாமி திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்திலே ஏழ ஏதலன் என்று தொடங்கக்கூடிய பதிகம் ஐந்தாம் பத்திலே எட்டாம் திருமொழி, அதிலே முதல் மூன்று பாசுரங்கள், அதை நாம் இப்பொழுது இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க இழுகிறோம். இந்த பெரிய திருமொழிக்கு வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை விசேஷமாக வியாக்கியானம் உரை அருளியுள்ளார். அதிலே தெரிவிக்கப்பட்ட அர்த்தங்களை முக்கியமாக கொண்டு இப்பொழுது நாம் அனுபவத்தை செய்யலாம். ஏழையேதலன் தொடங்கக்கூடிய பதிகத்திற்கு விசேஷமான பிரவேசம் சாதித்தருள்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. பிரவேசம் பிரவேசம்னு சொன்னா அந்த பதிகத்திலே தெரிவிக்கப்பட்ட அர்த்தங்கள் என்ன, எதனாலே இந்த பதிகம் இந்த கிரமத்திலே அமைந்திருக்கிறது, அதாவது ஏழையதலன்ற பதிகத்திலே சுவாமி திருமங்கையாழ்வார் திருவரங்கம் பெரிய பெருமாள் சயனிச்சிட்டு இருக்கானே ஆதிசேஷன்ல, திருவரங்க ராஜன் அவனை சரணம் போகிறார் திருமங்கையாழ்வார். இதற்கு முக்கியமான காரணம் என்ன, ஏன் இந்த பதிகத்திலே பெரிய பெருமாளை சரணம் போகிறார் இத்தியாதியான விஷயங்களை எல்லாம் தம்முடைய பிரவேசத்திலே, அதாவது பிரவேசம் பிரவேசம்னு சொன்னா ஆங்கிலத்தில் சொல்றது, இங்கிலீஷ்ல சொல்றதுன்னா இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம், அந்த பிரவேசத்திலே காட்டி அருளுகிறார். அது மாத்திரமல்ல கீழ்ப்பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் உண்டான சங்கதி தொடர்பு என்ன இதையெல்லாம் வெளியிடுகிறார்கள் நம்முடைய வியாக்கியாதாக்கள். இப்படித்தான் பொதுவாக நம்முடைய வியாக்கியானங்கள் நாலாயிர திவ்ய பிரபந்தத்துக்கும் அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதை பிரசங்காத்து இந்த கோஷ்டியிலே விண்ணப்பித்தேன். அப்படி இந்த அஞ்சாம் பத்திலே எட்டாம் திருமொழி ஏழை ஏதலன் என்கிற பதிகத்துக்கு பிரவேசத்திலே என்ன அர்த்தம் காட்டுகிறார் என்னால், முதல்ல திருமங்கையாழ்வாருக்கு உண்டான பெருமையை பற்றி தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. திருமங்கையாழ்வாருக்கு உண்டான பெருமை என்ன, சாதாரணமான பெருமையா? கிடையவே கிடையாது. இவர் எம்பெருமானை உள்ளபடி அறிந்தார், ஸ்ரீமன் நாராயணனை அறிந்தார். எப்படி அறிந்தார்? எம்பெருமான் அவன் சாஸ்திரத்தை எல்லாம் கொடுத்தான். மானம் பிரதீபம் இவ காருணிகோ ததாதி என்று கொண்டாடுகிறார் சுவாமி பராசரபட்டர் தம்முடைய ஸ்ரீரங்கராஜ ஸ்தவத்திலே. எம்பெருமான் மிகவும் கிருபையோடு நமக்கு மானம்னு சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை கொடுத்தான். எதற்காகன்னா சாஸ்திரத்தை கொண்டு எம்பெருமானை அறிய வேண்டும் என்பதற்காக கொடுத்தான். இந்த சாஸ்திரத்தை கொண்டு அறிந்தாரா திருமங்கையாழ்வார் எம்பெருமானை? அல்ல அல்ல, கிடையவே கிடையாது. அதற்கு மேலே தபஸ் எல்லாம் ஏதாவது பண்ணினாரா? உன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார் தம்முடைய இதே பெரிய திருமொழியிலே மூன்றாம் பத்திலே. இப்படி எத்தனையோ பேர்கள் தபஸ் பண்ணுகிறார்கள், தங்களுடைய உடம்பை எல்லாம் வருத்தி கொண்டு காய் கனி இவைகளையெல்லாம் உண்டு எம்பெருமானையே தியானம் செய்து கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, இதையெல்லாம் அனுஷ்டிக்கிறார்கள். இந்த தபஸின் பிரபாவத்தினாலே அவர்கள் எம்பெருமானை மனக்கண்ணாலே பார்க்கிறார்கள். இதற்போலே திருமங்கையாழ்வார் சிரமப்பட்டு தபஸையெல்லாம் பண்ணி எம்பெருமானை அறிந்தாரா? அதுவும் கிடையவே கிடையாது. அப்ப எப்படி அறிந்தார் சுவாமி என்னால்? எம்பெருமானுடைய மிருகேதுக கிருபை பகவத் பிரசாதத்தாலே தத்வத்ரயத்தையும் அறிந்தார் என்று தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. தத்வத்ரயம் தத்வத்ரயம்னா மூன்று தத்துவங்கள். நம்முடைய சம்பிரதாயத்துக்கே விசிஷ்டாத்வைத்தம், நம்முடைய மதத்துக்கே விசிஷ்டாத்வைத்தம் என்று பெயர். விசிஷ்ட அத்வைத்தம் என்னன்னா மூணு தத்துவங்கள் இருக்கிறது. மூணு தத்துவங்கள் எது என்னால்? சித்து, அச்சித்து, ஈஸ்வரன் என்று சொல்லக்கூடிய மூன்று தத்துவங்கள். சித்துன்னு சொல்லக்கூடியது இந்த ஜீவாத்மா ஞானத்தோடே கூடினது. அதற்கு மேலே அச்சித்து இந்த சரீரம் எல்லாம் இருக்கே இது ஜட பதார்த்தமாக இருக்கிறது, ஞானசூன்ய பதார்த்தமாக இருக்கிறது. அதற்கு மேலே ஈஸ்வரன் என்று சொன்னால் அவன் தான் எம்பெருமான். இந்த மூன்று தத்துவங்களையும் உள்ளபடி அறிந்தார் திருமங்கையாழ்வார். எப்படி அறிந்தார்? எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபை, காரணமற்ற கிருபை, அதுதான் எம்பெருமானுடைய பிரசாதம் அருள். அந்த அருளாலே அறிந்தார். அறிந்தார் அறிந்தார்னு சொன்னா எதை அறிந்தார் என்னால்? சித்தினுடைய உண்மையான ஸ்வரூபத்தை அறிந்தார். அதே போல அச்சித்தினுடைய ஸ்வரூபத்தை அறிந்தார், ஈஸ்வரனுடைய ஸ்வரூபத்தை அறிந்தார். அது என்ன சுவாமி? சித்தினுடைய ஸ்வரூபம் என்று சொன்னால் என்ன? அச்சித்தின் ஸ்வரூபம் என்று சொன்னால் என்ன? ஈஸ்வரனுடைய ஸ்வரூபம் என்று சொன்னால் என்ன என்னால்? அதையும் காட்டுகிறார் சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை தம்முடைய இந்த ஏழ ஏதலன் வியாக்கியானத்தில். பெருமானுடைய ஸ்வரூபம் அது எப்படிப்பட்டதுன்னா அவன்தான் ஸ்ரீயப்பதியாக இருக்கிறான், ஸ்ரீக்கு பதியாக இருக்கிறான், அதாவது பிராட்டிக்கு மணவாளனாக இருக்கிறான். அதற்கு மேலே அவாப்த சமஸ்தகாமனாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அவனாலே அடையப்படாத ஆசைகள் என்பது கிடையவே கிடையாது. எல்லாவற்றையும் நினைத்த க்ஷணத்திலே அடைகிறான் அந்த எம்பெருமான். அதற்கு மேலே கெட்ட குணங்களுக்கெல்லாம் எதிர்த்தட்டாக இருக்கிறான், அகிலஹேய பிரத்யநீக்கனாக இருக்கிறான். அதற்கு மேலே எல்லா கல்யாண குணங்களுக்கும் இருப்பிடமாக இருக்கிறான் அந்த எம்பெருமான். அதனால சொல்லப்பட்ட அர்த்தம் என்னன்னா அந்த எம்பெருமான் தான் நிரதிசய போக்யனாக இருக்கிறான், எல்லையற்ற போக்யத்தையோட கூடி இருக்கிறான். இப்படி எம்பெருமான் இருக்கான்னு சொன்னா ஜீவாத்மாவினுடைய ஸ்வரூபம் எப்படிப்பட்டது? அந்த எம்பெருமானுக்கே அடிமை, அனன்யார்க சேஷத்துவம். எம்பெருமானை தவிர வேறு யாருக்கும் அடிமையல்ல, அந்த எம்பெருமானுக்கே பரதந்திரப்பட்டதாக இருக்கக்கூடியதுதான் இந்த ஜீவாத்மா. அதுதான் சித்தினுடைய ஸ்வரூபம். அதற்கு மேல இந்த ரெண்டும் தெரிந்ததுன்னா, அதாவது ஈஸ்வரனுடைய ஸ்வரூபமும் சித்தினுடைய ஸ்வரூபமும் தெரிந்ததுன்னு சொன்னா, அதாவது எம்பெருமான் தான் சேஷியாக இருக்கிறான், தலைவனாக இருக்கிறான், ஜீவாத்மா எம்பெருமானுக்கு சேஷபூதனாக இருக்கிறான், அடிமையாக இருக்கிறான்னு சொன்னா, ரெண்டு ஸ்வரூபத்தையும் தெரியாமல் இருப்பதற்கு தடை பண்ணக்கூடியது, விரோதியாக இருக்கக்கூடியது, அந்த இடைச்சுவராக இருக்கக்கூடியது எதுனா அதுதான் இந்த சரீரம். அந்த விரோதித்துவமே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது அச்சித்துக்கு, அதாவது இந்த சரீரத்துக்கு. இந்த மூன்று தத்துவங்களையும் உள்ளபடி அறிந்தார் திருமங்கையாழ்வார் எம்பெருமானுடைய நிர்ஹேதுக கிருபையினாலே. அதுதான் திருமங்கையாழ்வாருக்கு உண்டான பெருமை. நான் தெரிந்து கொண்ட திருமங்கையாழ்வார் எம்பெருமானை எங்கே பத்துறது, எங்க போய் அவனை சரணாகதி பண்ணுவது என்று பார்த்தார். எம்பெருமான் அவன்தான் அவனை அடைவதற்கு உபாயமாக இருக்கிறான், வழியாக இருக்கிறான். அவனுடைய இரக்கமே உபாயமாக இருக்கிறது. இரக்கமே உபாயம், உபாயம்னு சொன்னா அவனுடைய கிருபை இருக்கிறது, அந்த கிருபைதான் நாம் அவனை அடைவதற்கு வழியாக இருக்கிறது. அப்படி இருக்கிறச்சே எங்க சரணாகதி பண்றது என்று யோசித்து பார்த்தார் திருமங்கையாழ்வார். பரத்வத்திலே சரணாகதி பண்ண முடியுமோ? அதாவது எம்பெருமான் பரமபதத்திலே எழுந்தருள் இருக்கிறானே, அது தேச விப்ரகிருஷ்டமாக இருக்கிறது. தேசத்தாலே எங்கேயோ இருக்கு பரமபதம், நம்மால இந்த சரீரத்தோட அவனை அடைய முடியுமோ? அடைய முடியாது. சரி, அதற்கு மேலே வியூகம் என்று சொல்லக்கூடிய நிலை திருப்பார்கடல்ல எம்பெருமான் சயனித்திருக்கிறான், அங்கே போய் அவனை அடைய முடியுமோ என்று பார்த்தால், அந்த இடம் பிரம்மாதிகளுக்கும், அதாவது பிரம்மா முதலியவர்களுக்கும் முதலிய தேவதைகளுக்கும் சனகாதிகள் அவர்களுக்கெல்லாம் கஷ்டம் ஏற்படும் காலத்திலே அவர்கள் சுலபமாக வியூகம் என்று சொல்லக்கூடிய நிலைக்கு புறப்பட்டு போய் எம்பெருமானை சரணம் புகுவதற்கு அனுகூலமாக இருக்கிறதே ஒழிய நமக்கு அது அனுகூலம் கிடையவே கிடையாது. அதற்கு மேலே எம்பெருமான் எத்தனையோ அவதாரங்கள் பண்ணினானே, அந்த நிலைக்குத்தான் விபவம் என்று பெயர், விபவாவதாரம் என்று தெரிவிக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அந்த விபவத்திலே எம்பெருமானை அடையலாமோ என்று பார்த்தால், அதையெல்லாம் நாம் இப்பொழுது தப்பி பிறந்தோம். பின்னானார் வணங்கும் சோதியாக எம்பெருமான் அச்சாவதாரத்திலே எழுந்தருளி இருக்கிறான். அதாவது அவதாரத்துக்கு பிற்பட்டவர்கள் அவதாரங்கள் பண்ணும் காலத்திலே அதை தப்பினவர்கள் அவர்கள் எல்லோரும் வந்து எம்பெருமானை சரணம் புகும்படியாக எம்பெருமான் அச்சாவதாரம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே கோயில்களிலேயும் கிரகங்களிலேயும் சேதனர்கள் அதாவது அடியார்கள் அவனுக்கு ஒரு திருமேனியை கொடுக்கிறார்களே, உலோபார்த்தாலையால ஒரு திருமேனியை கொடுக்கிறார்களே, அந்த திருமேனியே உகந்து ஏத்துக்கொண்டு எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறான். அந்த நிலைக்கு அச்சாவதாரம் என்று பெயர். இந்த அச்சாவதாரத்திலேயும் திருவரங்கம் பெரிய கோயிலே எம்பெருமான் உபய காவேரி மத்தியத்திலே சயனித்திருக்கிறான், படுத்துக் கொண்டிருக்கிறான். அவனை சரணம் பூகிறார் இந்த ஏழையேதலன் என்று தொடங்கக்கூடிய பதிகத்திலே மிகவும் ஈடுபட்ட அச்சாவதாரம்னா திருவங்கையாழ்வாருக்கு மிகவும் உயிர் நாடியாக இருக்கக்கூடியது. அதற்கு மேலே பெரிய பெருமாள் அவனுக்கு என்ன ஏத்தம் என்னால், அவன்தான் சரண்யனாக இருக்கிறான், அவன்தான் தலைவனாக இருக்கிறான். அதற்கு மேலே திருமங்கையாழ்வார் அவர் சரணாகதி பண்ணுகிறார் இந்த ஏழை ஏதல் என்ற பதிகத்திலே. அதற்கு மேலேயும் இந்த பதிகத்துக்கு என்ன பெருமை என்று சொன்னால், சர்வாதிகாரமாக இருக்கிறது, எல்லோரும் இதை அதிகரிக்கலாம், இன்னார் அதிகாரிகள் இன்னார் அனதிகாரிகள் என்பது கிடையவே கிடையாது. பொழுதோ வடமொழி மறையை எடுத்துக்கொண்டோமேயானால், அதாவது வேதத்தை நாம் எடுத்துக்கொண்டோமேயானால், அது அதிகிருத்த அதிகாரமாக இருக்கிறது, இன்னார்தான் அதை அதிகரிக்கலாம், இன்னார் அதிகரிக்க கூடாது, பெண்கள் எல்லாம் வேதத்தை அதிகரிக்க கூடாது என்கிற வரம்பெல்லாம் இருக்கிறது. அந்த வரம்பு கிடையவே கிடையாது பெரிய திருமொழி என்கிற திவ்ய பிரபந்தத்துக்கு, 4000 திவ்ய பிரபந்தத்துக்குமே அந்த வரம்பு கிடையவே கிடையாது. அதனால சுலபமான தமிழ் மொழியிலே இருக்கிறது, திராவிட பாஷையிலே இருக்கிறது, சர்வாதிகாரமாக இருக்கிறது, அதுதான் இந்த பதிகத்துக்கு உண்டான பெருமை. அதற்கு மேலே திருமங்கையாழ்வாருக்கு ஏற்பட்ட ஆர்த்தி இருக்கே, துடிப்பு இருக்கே இந்த பதிகத்திலே, அது வாசாமகோச்சரமாக இருக்கக்கூடியது, வாக்கினாலே வர்ணிக்கவே முடியாது. அந்த ஆர்த்தி எங்கேயாவது நமக்கு ஏற்படுமோ எம்பெருமான் இடத்துல? எம்பெருமான் கிடைக்கலன்னா நமக்கெல்லாம் துடிப்பு ஏற்படுறதோ, அதெல்லாம் ஒண்ணு வருத்தம்லாம் ஏற்படுற மாதிரி தெரியவே இல்லை. திருமங்கையாழ்வார் ஆழ்வார்கள் துடிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் திருமங்கையாழ்வார் எம்பெருமானே நீ இறங்கியருள வேணும் என்ன பெரிய பெருமாளை பிரார்த்திக்கிறாரே இந்த பதிகத்திலே, இந்த ஏழை ஏதலன்னு தொடங்கக்கூடிய 10 பாசுரங்களிலே. அதை நாம் அனுசந்தானம் பண்ணினோமேயானால் திருமங்கையாழ்வாருக்கு பண்ணின கிருபையை கட்டாயம் எம்பெருமான் நமக்கும் பண்ணுவான், அதுல எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. என்னதான் நமக்கு திருமங்கையாழ்வாரை போல ஆர்த்தி இல்லைன்னு சொன்னாலும் அந்த பாசுரம் அவர் அருளி செய்தாரே, அதை நாம் அனுசந்தானம் பண்ணினோமேயானால் கட்டாயம் எம்பெருமான் நமக்கு கிருபையை பண்ணுவன் என்கிற சுபமான விசாலமான திருவுள்ளத்தாலே இந்த ஏழையேதலன் பதிகத்தை அருளி செய்தார் திருமங்கையாழ்வார் என்று சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை தம்முடைய இந்த பதிகத்தின் வியாக்கியானத்தின் தொடக்கத்திலே முன்னுரையிலே அதாவது பிரவேசத்திலே காட்டுகிறார். அதற்கு மேலே திருமாலையிலேயும் திருவரங்கத்து எம்பெருமான் அவனை மங்களாசாசனம் பண்ணினார் தொண்டடிப்பொடி ஆழ்வார். அமலநாதிபிரானிலே திருப்பானாழ்வார் அவர் மங்களாசாசனம் பண்ணினார் திருவரங்கத்து எம்பெருமானை. ஏழையேதலன் அதில எம்பெருமானிடத்திலே கிருபையை அதாவது அவனுடைய இரக்கத்தை உபாயமாக கொண்டு சரணம் போகிறார் சுவாமி திருமங்கையாழ்வார். சரி, திருமாலை அனுசந்தானம் பண்ணினா கிருபை நமக்கு வந்து சேராதா? அமலநாதிபிரான் அதை நாம் அனுசந்தானம் பண்ணினால் எம்பெருமான் நமக்கு கிருபையை புரிய மாட்டானா? ஏழையதலனைத்தான் நாம் அனுசந்தானம் பண்ண வேணுமா என்று கேட்டால், 3 திவ்ய பிரபந்தங்களுமே உயர்ந்துதான், ஆனா மூன்று பிரபந்தங்கள் இருக்கிறதே அதுல ரெண்டை காட்டிலும் தனிப்பட்ட சிறப்பு இந்த ஏழை ஏதலன் பதிகத்துக்கு உண்டு. அதாவது திருமாலை, அந்த திருமாலையிலே பிராபிய பிராபகம் இரண்டையும் தெரிவிக்கிறார் தொண்டரடிப்பொடி ஆழ்வார். பிராபியம் பிராபியம்னு சொன்னா பலம், புருஷார்த்தம், உபேயம், எது அடையத்தக்கதோ அதற்கு பிராபியம் என்று பெயர். பிராபகம் என்று சொன்னால் எதை நாம் அடைகிறோமோ அதை அடைவதற்கு உண்டான வழி, உபாயம் ஆறு என்று தெரிவிப்பார்கள். இதெல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் காட்டக்கூடியது, சமானார்த்த பதங்களாக இருக்கக்கூடியது. அந்த பிராபகத்தையும் தெரிவிக்கிறார், பிராபியத்தையும் தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானை அடைவதற்கு உண்டான வழியையும் தெரிவிக்கிறார், பலத்தையும் தெரிவிக்கிறார் திருமாலையிலே. அதற்கு மேலே அமலநாதிபிரானை எடுத்துட்டோம்னா அமலநாதிபிரானிலே திருப்பானாழ்வார் பிராபியத்தை தெரிவிக்கிறார், அதாவது உபேயம், புருஷார்த்தம், பலத்தை தெரிவிக்கிறார். ஆனா ஏழையேதலனுக்கு என்ன தனிப்பட்ட சிறப்புன்னா ஏழையேதன்ல தான் திருவங்கையாழ்வார் பிராபகத்தை மாத்திரம் தெரிவிக்கிறார். அதாவது எம்பெருமானை பற்றுவதற்கு உண்டான வழி, இரக்கமே உபாயம் என்று நாம் கீழே பார்த்தோமே. ஆழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன் அணிமொழி திருவரங்கத்தம்மானே என்று பாசுரந்தோறும் எம்பெருமானுடைய இரக்கத்தை முன்னிட்டு கொண்டு பல சரித்திரங்களை வெளியிடுகிறார் திருமங்கையாழ்வார். அந்த சரித்திரங்களை எல்லாம் வெளியிட்டு எம்பெருமானே எப்படி நீ இன்னாருக்கு கிருபையை பண்ணினாயோ, ராமாவதாரத்திலே ஹனுமானுக்கு கிருபையை பண்ணினாயே, முகப்பெருமானுக்கு கிருபையை பண்ணினாயே, அதை போலே எனக்கும் நீ இரக்கத்தை காட்ட வர வேண்டும் என்ன எம்பெருமானிடத்திலே எம்பெருமானுடைய திருவடி தாமரைகளிலே சரணம் புகிறார் திருமங்கையாழ்வார். அதனாலே பிராபகத்தை வெளியிடக்கூடிய பதிகம் இந்த ஏழை ஏதல் என்ற பதிகம், அதுதான் ஏழையேதலனுக்குண்டான தனிச்சிறப்புன்னு காட்டினார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய இந்த வியாக்கியானத்தில். இதுல தொடர்ந்து முதல் மூன்று பாசுரங்களை நாம் இப்பொழுது அனுபவிக்கலாம். ஏழையேதலன் கீழ்மகன் என்னாதிரங்கி மத்தவர்க்கின் அருள் சுரந்து மழைமான் மடநோக்கி உன் தோழி உம்பி எம்பி என் நொழிந்திலை உகந்து தோழன் நீ எனக்கு இங்குழி என்ன சொற்கள் வந்து அடியேன் மனத்திருந்திடா ஆழிவண்ணனின் நடியின அடைந்தேன் அணிபொழில் திருவரங்கத்தம்மானே என்பது முதல் பாசுரம். இந்த பாசுரத்திலே ஸ்ரீ குகப்பெருமாளுக்கு சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் அவன் இரக்கத்தை காட்டியருளினான், அவன் விஷயமாக பண்ணின கிருபையை என் விஷயத்திலேயும் பண்ண வேண்டும் என்ன தெரிவிக்கிறார் சுவாமி திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே. அதுதான் பாசுரத்துக்கு உண்டான சுருக்கமான அர்த்தம். மேலே ஒவ்வொரு பதத்துக்கும் பல பல விசேஷார்த்தங்களை வாரி வருஷிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. சிற்சில விசேஷார்த்தங்களை யதாவகாசம் இந்த கோஷ்டியிலே நாம் அனுபவிக்க பெறலாம். ஏழையேதலன், ஏழை அந்த குகப்பெருமாள் அவனுக்கு உண்டான நிகர்ஷத்தை எல்லாம் தெரிவிக்கிறார், தாழ்ச்சியை எல்லாம் தெரிவிக்கிறார். எதனால நிகர்ஷத்தை தெரிவிக்க வேண்டும், தாழ்ச்சியை தெரிவிக்க வேண்டும் என்னால் எம்பெருமானுடைய சந்நிதிக்கு போனோம்னா நாம் என்ன பண்ண வேண்டும், எம்பெருமானை சரணம் புகும் காலத்திலே நம்முடைய தாட்சியை எல்லாம் தெரிவிக்க வேண்டும். அமரியாதஹா க்ஷுத்ரஹா சலமதி ரசூயா பிரசௌபூஹு கிருதக்னோ துர்மாணி ஸ்மரபரவசோ வஞ்சனபரஹா ரிசம்சஹா பாபிஷ்டஹா கதமாமிதோ துக்க ஜலதேஹே தெரிவிக்கிறார் சுவாமி. ஆள வந்தார் தம்முடைய ஸ்தோத்திர ரத்னத்திலே தம்முடைய நைச்சத்தை எல்லாம் தெரிவித்துக் கொள்ளுகிறார், நைச்சானுசந்தானம் பண்ணுகிறார். அதாவது தாட்சியை எல்லாம் தெரிவிக்கிறார் எம்பெருமானிடத்திலே போனோம்னா, எம்பெருமானே நான் பரம நீச்சன், பரம சண்டாளன், ஆனாலும் நீ எனக்கு கிருபையை பண்ண வேண்டும். என்ன உன்னை தவிர எனக்கு வேறு கதி கிடையவே கிடையாது, என்னிடத்துல எந்த ஒரு கை முதலும் கிடையாது, அகிஞ்சனாக இருக்கிறேன் நான். என்ன எம்பெருமான் சன்னதியிலே நிகர்ஷத்தை தெரிவிக்க வேண்டும், அதற்கு அனுகுணமாக உகப்பெருமாளுடைய நிகர்ஷத்தை அதாவது தாட்சியை வெளியிடுகிறார். ஏழைன்னு சொன்ன, ஏழைன்னா தாரித்யம், எதிலே தாரித்யம், அவனுக்கு பணம் காசு இல்லையா? பொதுவா நாம் எல்லாரும் ஏழைன்னு சொன்னா எதை கொண்டு தெரிவிக்கிறோம்னா பணம் காசு இல்ல, ஐஸ்வர்யம் இல்லைன்னு சொன்னா ஏழைன்னு சொல்றோம். ஐஸ்வர்யம் பணம் நிறைய இருந்ததுன்னா பெரிய பணக்காரன்னு சொல்றோம், தனிகன் செல்வந்தன் தெரிவிக்கிறோம். அதற்போலே குகப்பெருமாள் அவன் என்ன ஐஸ்வர்யத்தினாலே மிகவும் ஏழையாக இருந்தானா என்று சொன்னால் கிடையவே கிடையாது. பெரிய ராஜாவாக இருந்தான். தத்ர ராஜா குஹோ நாம ராமஸ்யாத்ம சமஸ்தகா என்ன, சிருங்கிபேரபுரத்திலே ஆயிரம் ஓடங்களுக்கு தலைவனாக இருந்தான் அந்த முகப்பெருமாள். அப்படி இருக்கிறச்சே அவனை போய் ஏழைன்னு எப்படி சொல்ல முடியும் என்று விசாரித்து அதற்கு சமாதானம் தெரிவிக்கிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. ஏழைன்னு சொன்னா ஐஸ்வர்யத்தினாலே ஏழை அல்ல, ஞானத்திலே தாரித்யம், அஜ்ஞனாக இருக்கிறான், ஞானமே கிடையாது அவனுக்கு என்ன தெரிவிக்கிறார். அது எப்படி ஞானம் இல்லைன்னு சொன்னா ஏழை இல்லைன்னு சொல்ல முடியுமா? என்னால் அதற்கு நுண்ணுணர்வின்மை வறுமை அகுதுடைமை பண்ணப்பனைத்த பெருஞ்செல்வம் என்ன, நாம் நாலடியாரிலே பார்க்கிறோம், இது பிரசித்தமாக தமிழிலே இருக்கக்கூடியது. நுண்ணுணர்வின்மை வறுமை, அறிவில்லைன்னு சொன்னா அறிவு கேடுதான் ஞானமின்மை. அதுடைமை பண்ணப்பனைத்த பெருஞ்செல்வம், அது இருந்ததேயானால் அதுதான் பெரிய ஐஸ்வர்யம் செல்வம் என்று நாம் தமிழிலே பார்க்கிறோம். அதனாலே தேரின அர்த்தம் என்ன, என்னால் இவனுக்கு ஞானம் கிடையாது, அஜ்ஞனாக இருக்கிறான். எதனாலே ஞானம் கிடையாதுன்னா இத்தர விஷய சபலனாக இருக்கிறான், அதனாலே இவனை ஏழை என்று தெரிவித்தார். ஆக முதல் தாழ்ச்சி அவன் ஏழையாக இருக்கிறான். அதற்கு மேலே ஏதலன், ஞானம் மாத்திரமல்ல, ஞானத்திலே தாரித்யம் மாத்திரமல்ல, விருத்தம் அவன் பண்ணக்கூடிய செயல் இருக்கிறதே அதுவும் மிகவும் தாழ்ந்ததாக இருக்கிறது. எதனாலே, அப்படி என்ன காரியம் பண்றான் இந்த குகப்பெருமாள்? எம்பெருமானை நோக்கி நாலடி இட்டு வந்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். அவன் காட்டுக்கு எழுந்தருளப் போகிறான். அப்பொழுது முதல்ல குகப்பெருமாள் அவனை சிங்கிபேரபுரத்திலே சந்தித்தான். கங்கை கரையை கடந்து சென்றான் அவனுடைய துணையை கொண்டு என்று நாம் ஸ்ரீராமாயணத்திலே விற்த்தாந்தம் பார்க்கிறோம். இந்த ராமபிரான் வந்தபொழுது அவனை நோக்கி நாலடி இட்டான் இந்த குகப்பெருமாள். அப்படி அவன் வேடர் குலத்திலே பிறந்திருக்கக்கூடியவன், அவனுடைய விருத்தம் அது என்ன தாழ்ந்ததாக இருக்கிறது, அப்படி என்ன காரியத்தை பண்ணுகிறான் அந்த குகப்பெருமாள் என்ன கேட்டால், பொதுவா குழந்தைகள்லாம் பசிச்சுதுன்னு சொன்னா என்ன பண்ணும், தாயாரிடத்துல போய் அம்மா அம்மா ரொம்ப பசியா இருக்கு, எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுற, சாப்பாடு போடுறியா அப்படின்னு கேட்கும். ஆனா இந்த குகன் அவனுக்கு பசி ஏற்பட்டதே ஆனால் அவன் என்ன பண்ணுவான்னா, நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் தெரிவிக்கிறார்கள், யாரை போவான் தன்னுடைய தாயாரிடத்துல போய் சோறு போடுறையான்லாம் கேட்கலாம் மாட்டான், பெரிய கையில ஒரு வாள், அந்த வாளை எடுத்து தாயாருடைய கழுத்திலே வைத்து சோறு போடுறையா இல்ல கழுத்து அறுக்கட்டுமா என்ன கேட்பனான் குகப்பெருமாள். அதுதான் அவனுடைய விருத்தம் என்று காட்டுகிறார்கள். அதனாலே விருத்தியினாலேயும் செயலினாலேயும் தாழ்ந்தவனாக இருக்கிறான். அதைத்தான் ஏதலன் என்று தெரிவித்தார். ஏழையேதலன் கீழ்மகன், அதற்கு மேல ஞானம் விருத்தம், மூன்றாவதாக தாழ்ந்த குலத்திலேயும் நீச்ச ஜாதியிலேயும் பிறந்திருக்கிறான், வேடர் குலத்திலே பிறந்திருக்கிறான், அதுதான் அவனுக்கு உண்டான நிகர்ஷம் தாழ்ச்சின்னு காட்டினார். ஞானத்திலே தாரித்யம், அதை ஏழைன்னு தெரிவித்தார். அதற்கு மேலே அவனுடைய விருத்தம் இருக்கிறதே, செயல் இருக்கிறதே, அதுவும் தாழ்ந்ததாக இருக்கிறது, அதை ஏதலன் என்று தெரிவித்தார். அதற்கு மேலே அவன் பிறந்த பிறப்பு இருக்கிறதே, அதுவும் தாழ்ந்ததாக இருக்கிறது, அதை கீழ்மகன் என்று காட்டினார். கீழ்மகன் என்னாது இறங்கி, இது எதையும் பார்க்கவில்லை எம்பெருமான், அவனுக்கு இரக்கத்தை பொழிந்தான் சக்கரவர்த்தி திருமகன். இந்த மூனையும் தெரிவிக்கிறாரே, இந்த மூன்றையும் தெரிவிப்பதற்கு எதிலே நோக்குன்னு கேட்டா எம்பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுடைய நீர்வையிலே நோக்குன்னு தெரிவித்தார் வியாக்கியாதா பெரியவாச்சான் பிள்ளை. இப்படி தாழ்ந்தவனாக இருக்கிறான், அவனிடத்திலே எம்பெருமான் எந்த குற்றமும் பாராமல் புறையறக் கலந்து பரிமாறினானே, எப்பேற்பட்ட நீர்மை, எப்பேற்பட்ட சௌசீரியம் என்ன உருகி கொண்டாடுகிறார் சுவாமி திருமங்கையாழ்வார் இந்த பாசுரத்திலே. கீழ்மகன் எண்ணாது இறங்கி, எப்படி இறங்கினான், ரிஷிகள் அவர்கள் எல்லோரும் சாதனத்தை அனுஷ்டானம் பண்ணுகிறார்கள், அவர்களுக்கு சாதன சித்திக்காக அவர்களிடத்திலே இரக்கத்தை பொழிகிறான் எம்பெருமான். அதே போல இளைய பெருமாள் லக்ஷ்மணன், அவன் லக்ஷ்மணன் அவன் சரணாகதி பண்ணினான், அவனிடத்திலே இரக்கத்தை காட்டினான் எம்பெருமான். அது எதுக்காக, போக்ய சித்திக்காக, அவனுக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக கிருபையை பொழிந்தான். இதே இரக்கத்தை, அதாவது ரிஷிகள் விஷயத்திலே உண்டான இரக்கத்தையும் லக்ஷ்மணனிடத்திலே உண்டான இரக்கத்தையும் கீழ்மகனாக இருக்கக்கூடிய குகப்பெருமான் இருக்கிறானே அவனிடத்திலே எம்பெருமான் காட்டினான். அதைத்தான் எண்ணாது இறங்கி என்ன இவ்விடத்திலே தெரிவித்தார். மற்றொரு விதமா அர்த்தம் பண்ணி காட்டினார். ஏழையேதலன் கீழ்மகன் எண்ணாது இறங்கி என்று சொன்னால், கீழே தெரிவித்த எம்பெருமானுடைய சந்நிதிக்கு போனா நிகரிஷத்தை சொல்ல வேண்டும், தாழ்ச்சியை சொல்ல வேண்டும், தாழ்ச்சியை சொல்லி எம்பெருமானிடத்திலே கிருபையை நாம் பிரார்த்திக்க வேண்டும். ஆனா இந்த குகப்பெருமான் இருக்கிறானே அவன் இதெல்லாம் எதுவுமே பண்ணல, ஏழைன்னு சொல்லல, ஏதலன்னு சொல்லல, கீழ்மகன் அவன் சொல்லவில்லை. என்னாது இப்படி பண்ணாத காலத்திலே இரக்கத்தை பண்ணினான் என்ன இரண்டாவதாக அர்த்தம் காட்டினார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. ஆக முதல் அர்த்தம் என்ன என்னால் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்று அவனுடைய நிகர்ஷத்தை சொன்னான் சொல்லவில்லை. நிகர்ஷத்தை திருமங்கையாழ்வார் தெரிவித்தார் பாசுரத்திலே. பாசுரத்தை தெரிவித்து இதையெல்லாம் பாராமல் எம்பெருமான் கிருபையை பண்ணினான். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது என்னால் இந்த மூன்றையும் பாராமல் எம்பெருமான் கிருபையை பண்ணினான் என்ன எம்பெருமானுடைய நீர்மையிலே நோக்காக அர்த்தம் காட்டினார். மற்றொரு விதமான அர்த்தம் என்ன என்னால் ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இது மூன்றும் அவன் நிகர்ஷத்தை சொல்லாத காலத்திலே தாட்சியை சொல்லாத காலத்திலே எம்பெருமான் கிருபையை பண்ணினான் என்று ரெண்டு விதமாக பெரியவாச்சான் பிள்ளை அர்த்தம் காட்டினார். என்னாதிரங்கி மத்தவர்க்கின் அருள் சுரந்து விஷயகாரத்துக்கு மேலே இன்னருளை சுரந்தான் எம்பெருமான், அருளை பொழிந்தான். எப்பேற்பட்ட அருள்னா தன் பேரான அருள். எதையும் எதிர்பார்க்கல உகப்பெருமாள் இடத்திலே இப்படி அவனுக்கு கிருபையை பண்ணுகிறோமே இதனாலே நமக்கு ஏதாவது பிரயோஜனம் ஏற்பட போகிறதா என்று நினைத்தானா எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன். என்னால் அதையெல்லாம் நினைக்கவில்லை. தன் பேராக அவனுக்கு கிருபையை பொழிந்தான். எப்படி பசுவானது தன்னுடைய கன்றுக்கு பாலை வருஷிக்கிறதோ அதைப் போலே எம்பெருமான் பசுவைப் போலே இருக்கக்கூடியவன் தேனுவைப் போலே இருக்கக்கூடிய முகப்பெருமானிடத்திலே தன்னுடைய பாலைப் போலே இருக்கக்கூடிய குணங்களை வருஷித்தான் என்று காட்டுகிறார் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை. மத்தவர் கிண்ணருள் சுரந்து மாழ மான்மட நோக்கி உண்டோழி என்ன அடுத்தபடியா என்ன சொன்னான் என்னால் மாழைமான் மடநோக்கி உண்டோடி என்ன பிராட்டியினுடைய கட்டாட்சம். அந்த கட்டாட்சத்தை பத்தி தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வர். இதுக்கா பிராட்டியினுடைய திருக்கண்ணோக்கை பத்தி தெரிவிக்க வேண்டும். என்னால் முதல்ல எம்பெருமானை பத்தும் காலத்திலே நாம் யாரை முன்னிட்டு கொண்டு வத்த வேண்டும் என்னால் புருஷகாரபூதையாக இருக்கக்கூடிய பிராட்டி. அந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை பத்த வேண்டும். அந்த அர்த்தத்தை வெளியிடுவதற்காகத்தான் திருமங்கையாழ்வார் மாழமான்மட நோக்கி உன் தோழி என்ன புருஷகாரபூதையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டியினுடைய திருக்கண் நோக்கை பற்றி தெரிவிக்கிறார். மாழமான்மட நோக்கி உன் தோழி என்ன அவளுடைய திருக்கண் நோக்கு எப்படி இருக்கிறது என்னால் மானினுடைய மிருதுவான நோக்கு எவ்வளவு சாஃப்டா இருக்கோ அதை போலே பிராட்டியினுடைய திருக்கண் நோக்கும் இருக்கிறது என்று தெரிவிக்கிறார் திருமங்கையாழ்வார். மாழமான் மடநோக்கி உன் தோழி அதற்கு மேலே உன் தோழி என்ன இவளுடைய சம்பந்தத்தை இட்டே தெரிவித்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் என்று திருமங்கையாழ்வார் தெரிவிக்கிறார். ரெண்டு பேரோடையும் சம்பந்தம் ஒத்திருக்கிறது. அப்படி இருக்கச்சே எதனாலே பிராட்டியினுடைய கட்டாட்சத்தை முதல்ல சொல்லுகிறான் என்னால் இதற்கு ஒரு தாத்பரியம் இருக்கிறது. என்ன தாத்பரியம்னா பெருமாளை நோக்கி நாலடி இட்டு நடந்து வந்தான் இந்த குகப்பெருமாள். ஸ்நேகத்தாலே வந்தான். ஸ்நேகத்தாலே வந்த காலத்திலே பெருமாள் கட்டாட்சிப்பதற்கு முன்பாக யார் கட்டாட்சித்தாள் என்னால் பிராட்டி கட்டாட்சித்தாள். பிராட்டி எப்படி பார்த்தாள் இந்த குகப்பெருமாளை என்னால் தன்னுடைய கிரகத்திலே இருக்கக்கூடிய தோழன்மார்கள் அந்த தோழன்மார்களிலே உருத்தனாக இந்த குகப்பெருமாளை பார்த்தாள். பார்த்துட்டு பண்ணின காரியம் என்ன என்னால் ஒரக்கண்ணால் இந்த குகப்பெருமாளை பார்த்து விட்டு அடுத்த க்ஷணத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானையும் பார்த்தாள். தன்னுடைய பார்வை அது எப்படி இருந்தது என்னால் மிகவும் அழகாக இருந்தது. அதற்கு மேலே ஒரு அபிப்பிராயத்தோட கூடியிருந்தது. இதைத்தான் வால்மீகி பகவான் தெரிவிக்கிறார் பிரேட்சித ஜாஸ்து கோஷலாகா என்று மற்றொரு சந்தர்ப்பத்திலே தெரிவிக்கிறார். இப்படி பார்த்தாளே பிராட்டி குகப்பெருமாளையும் பார்த்துட்டோ உடனே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானையும் பார்த்தாளே இதற்கு அபிப்பிராயம் என்ன என்னால் இவனை நீ சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அபிப்பிராயம். வாயை திறந்து வார்த்தையெல்லாம் சொல்லவே மாட்டாள் பிராட்டி. திருக்க நோக்கு இருக்கே அதை கொண்டே புரிந்து கொண்டு விடுவான் சக்கரவர்த்தி திருமகன். அதனாலே புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டுதான் மாழமான்மட நோக்கி உன் தோழி என்ன உன்னுடைய தோழி என்று தெரிவித்தான் அக்காலத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் குகப்பெருமாளை பார்த்து, இந்த சீதை இருக்கிறாளே, இந்த சீதை உன்னுடைய தோழி என்று தெரிவித்தான். அதற்கு மேலே உம்பி எம்பி என் ஒழிந்திலை என்ன, அடுத்தபடியாக லக்ஷ்மணன், அந்த லக்ஷ்மணனை பார்த்து உம்பி என்று தெரிவித்தான். அதாவது குகப்பெருமாளே, இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, இவன் உன்னுடைய தம்பி, உனக்கு தம்பியாக இருக்கிறபடியினாலே நீ எனக்கு ஒரு தம்பி, அதனாலே இந்த லக்ஷ்மணனும் எனக்கு ஒரு தம்பி என்று தெரிவித்தான். ஸ்ரீராமாயண சரித்திரம் அந்த சரித்திரத்தையே மாத்தி விட்டான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். லக்ஷ்மணன் அவன்தான் நேர தம்பியா இருக்கான் ராமபிரானுக்கு. ஆனா ராமன் குகப்பெருமாளை பார்த்து என்ன தெரிவிக்கிறான் என்னால், ஏ குகப்பெருமாளே, இந்த லக்ஷ்மணன் இருக்கானே, அவன் நேரா எனக்கு தம்பி இல்ல, அவன் முதல்ல உனக்கு தம்பி, நீ எனக்கு தம்பி, நீ எனக்கு தம்பியானபடியினாலும் இந்த லக்ஷ்மணன் உனக்கு தம்பியாக ஆனபடியினாலும் இந்த லக்ஷ்மணனும் எனக்கு தம்பி என்று தெரிவித்தான் அக்காலத்திலே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். உருகி போகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள். எப்பேற்பட்ட நீர்மை இது, எப்பேற்பட்ட சௌசீல்யம் சௌலபியம், இந்த நீர்மை குணங்கள் எல்லாம் யாரிடத்திலேயாவது பார்க்க முடியுமா, ஒருத்தரிடத்திலேயும் பார்க்கவே முடியாது என்று கொண்டாடுகிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். அதைத்தான் திருமங்கையாழ்வார் இடத்திலே உம்பி எம்பி என்று தெரிவித்தார். இப்படி உம்பின்னு சொன்னாரே, அது லக்ஷ்மணன் அவன் மனசிலே என்ன அபிப்பிராயத்தோடே கூடியிருப்பன் என்று சொன்னால், சக்கரவர்த்தி திருமகன், அந்த சக்கரவர்த்தி திருமகனுக்கு யாரெல்லாம் வேண்டியவர்களோ அவர்களையெல்லாம் லக்ஷ்மணன் எப்படி நினைத்திருப்பன் என்னால், அவர்களையெல்லாம் லக்ஷ்மணன் சக்கரவர்த்தி திருமகன் ராமனுக்கு சமமாக நினைத்திருப்பன். அதுதான் லக்ஷ்மணனுடையவும் அபிப்பிராயம் என்ன காட்டினார்கள் நம்முடைய பூர்வர்கள். சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தம்முடைய வியாக்கியானத்திலே தெரிவிக்கிறார். இதற்கு திருஷ்டாந்தம் என்ன என்னால், இங்கிருந்து போகக்கூடிய ஒரு ஜீவாத்மா, ஒரு முக்தன் பரமபதத்துக்கு போகிறான். பரமபதத்துக்கு போன காலத்திலே அவ்விடத்திலே நடக்கக்கூடிய சத்காரங்களை எல்லாம் வர்ணிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். நம்முடைய திருவாய்மொழியிலே 10ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி சூழ்விசும் பணிமுகில் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியிலே ஒன்றை தெரிவிக்கிறார். என்ன என்னால், பதியினில் பாங்கினில் பாதங்கள் கழிவினர் என்ன, இங்கிருந்து புறப்பட்டு போறா ஒரு ஜீவாத்மா அந்த முக்தனுக்கு விசேஷமாக சத்காரங்களை எல்லாம் பண்ணுகிறார்கள். பண்ணும் காலத்திலே அவ்விடத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள் எல்லோரும் இந்த முக்தாத்மாவினுடைய திருவடித்தாமரைகளை விளக்கி ஸ்ரீபாத தீர்த்தத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்பதாக தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார் தம்முடைய திருவாய்மொழியில. அதனால நித்தியசூரிகள்ல ஒருத்தனா இருக்கக்கூடியவன் தான் இங்க வந்து பிறந்திருக்கான், ஆதிசேஷன் தான் வந்து பிறந்திருக்கான் லக்ஷ்மணனாக. அந்த லக்ஷ்மணன் அவன் குகப்பெருமாளை வேறு விதத்திலே நினைத்திருப்பனோ, ஒரு காலம் நினைத்திருக்கவே மாட்டான். எப்படி முக்தர்களுடைய ஸ்ரீபாத தீர்த்தத்தை நித்தியசூரிகள் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அதே போல குகப்பெருமாளை பார்த்து உம்பி என்று சொன்னால் அவன் போற உகந்திருப்பன் லக்ஷ்மணன். அதைத்தான் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளை தெரிவிக்கிறார் தம்முடைய வியாக்கியானத்திலே. உம்பி எம்பி என் ஒழிந்திலை, அதற்கு மேல உம்பி எம்பி என் ஒழிந்திலை, உகந்து தோழன் நீ எனக்கு இங்கொழியன்ன சொற்கள் வந்து உகந்து தோழன் நீ என்ன, அடுத்தபடியாக அந்த குகப்பெருமாளை பார்த்து நீ என்னுடைய தோழன், தோழன் நீ என்று தெரிவித்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். முதல்ல எம்பெருமான் அவனுடைய சந்நிதியிலே நிகர்ஷம் தாட்சியை சொன்ன பிற்பாடு பிராட்டியினுடைய புருஷகார பலத்தாலே பிராட்டியினுடைய அங்கீகாரமும் கிடைத்தது. அதற்கு மேலே பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், இந்த லக்ஷ்மணனுடைய அங்கீகாரமும் கிடைத்ததுன்னு சொன்னா அடுத்தபடியாக என்னன்னா எம்பெருமானை பத்த வேண்டியதுதான். எம்பெருமானுடைய அங்கீகாரம் நமக்கு கட்டாயம் கிடைக்கும். அதைத்தான் உகந்து தோழன் நீ என்ன தெரிவிக்கிறார். இங்கொழி என்ன சொற்கள் வந்து என்ன, அடுத்தபடியாக உகப்பெருமாள் அவன் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானை பின்தொடர வேண்டும் என்று நினைத்தான். தானும் புறப்பட்டு போய் எம்பெருமானுக்கு கைங்கரியங்களை எல்லாம் பண்ண வேண்டும் என்ன உகப்பெருமாள் நினைத்து அவன் பின்னே புறப்பட தொடங்கினான். பார்த்த உடனே சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான் தெரிவித்தான், நீ எனக்கு இங்கொழி என்ன சொற்கள் வந்து இங்கேயே ஒழி, நீ இங்கேயே நில், நீ இவ்விடத்திலே இருக்க வேண்டும், இதற்கு ஒரு காரணம் இருக்கு, அபிப்பிராயம் இருக்கு, வரப்போறான் பரதாழ்வான் என்னை தேடிக்கொண்டு வரப்போகிறான், அவனுக்கு நீ வழியை காட்ட வேண்டும், நாம் இருக்கும் இடத்தை காட்ட வேண்டும், அதற்காக நீ இவ்விடத்திலேயே இருக்க வேண்டும் என்கிற அபிப்பிராயத்தோட கூட இங்கொழி என்று தெரிவித்தான் சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரான். அதுதான் உயர்ந்த கைங்கரியம். எம்பெருமான் இட்ட வழக்காக இருப்பதிருக்கிறதே, அவன் பின்னாடி போய் கைங்கரியம் பண்றதுன்றதை காட்டிலும் எம்பெருமான் அவன் எதை நியமித்து அதை நீ பண்ண வேண்டும் என்று தெரிவிக்கிறானோ அதுதான் பாரதந்திரியம் இருக்கிறதே, அதாவது அவன் சொன்னபடி கேட்பது இருக்கிறதே, அதுதான் உயர்ந்த கைங்கரியம். அதனால இங்கொழி என்று தெரிவித்தவாறே அவ்விடத்திலே இருந்தான். எந்த லாபம் அவனுக்கு கிடைத்தது, பெறாப்பேறு அந்த குகப்பெருமாளுக்கு கிடைத்தது. ஒளியன்ன சொற்கள் வந்து அடிய என் மனத்திருந்திடா. இந்த சொற்கள் யார் நெஞ்சிலே வந்து குடிகொண்டதுன்னா திருமங்கையாழ்வாருடைய நெஞ்சிலே வந்து குடிகொண்டதுன்னு தெரிவிக்கிறார். அடியேன் மனத்திருந்திடா ஆழிவண்ணனின் அடியனையடைந்தேன் அணிபொழில் திருவரங்க தம்மானே. ஆழிவண்ணா என்ன? ஆழி என்று சொன்னால் சமுத்திரம், கடல். அந்த கடல் போன்ற சுவாவத்தை உடையவனாக இருக்கிறான் எம்பெருமான். அதற்கு மேலே கடல் போன்ற நிறத்தை உடையவனாக இருக்கிறான் ஆழிவண்ணா. நீ இப்பொழுது சாய்ந்தருளி இருக்கிறாய் இந்த திருவரங்க பெருநகரிலே, பெரிய பெருமாளாக சைனித்திருக்கிறாய், ஆதிசேஷனிலே சைனித்திருக்கிறாய் என்பெருமானே. அழிவண்ணா நின் அடியினை அடைந்தேன், சரணூ சரணம் பிரபத்தியே என்ன, உன்னுடைய திருவடித்தாமரைகளை நான் நன்றாக பத்தினேன். அணிமொழியில் திருவரங்கத்தம்மானே, அழகிய பொழில்களாலே சூழப்பட்ட திருவரங்கத்திலே எம்பெருமானே சைனித்திருக்கிறாயே, நீ எனக்கு இரக்கத்தை காட்டியருள வேணும் என்ன பிரார்த்திக்கிறார் திருமங்கையாழ்வார். ஆக முதல் பாசுரத்திலே ஏழையேதலன்னு தொடங்கக்கூடிய பாசுரத்திலே ஸ்ரீ உகப்பெருமாளுடைய நைச்சத்தையெல்லாம், அதாவது தாட்சியெல்லாம் தெரிவித்த தாட்சியெல்லாம் தெரிவித்து அவனுக்கு எம்பெருமான் கிருபையை பண்ணினான். அந்த உகப்பெருமாளுக்கு பிராட்டியினுடைய அங்கீகாரம், சீதா பிராட்டியினுடைய புருஷ்கார பலத்தாலே அவனுக்கு அங்கீகாரம் கிடைத்தது. அந்த சீதாபிராட்டி முகப்பெருமாளுக்கு தோழியாக இருக்கிறாள். அதற்கு மேலே பாகவதோத்தமனாக இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், இந்த லக்ஷ்மணனுடைய அங்கீகாரமும் முகப்பெருமாளுக்கு கிடைத்தவாறு எம்பெருமானை உபாயமாக பத்துகிறான். அதாவது எம்பெருமான் அவனை பார்த்து நீ இங்கொழி இவ்விடத்திலேயே இருக்க வேண்டும் என்று தெரிவிக்க அந்த சொற்களானது விற்த்தாந்தமானது என்னுடைய நெஞ்சிலே வந்து புகுந்தது என்று திருமங்கையாழ்வார் தெரிவித்து அதனாலே அழிவண்ணா திருவரங்க தம்மானே, நீ எப்படி முகப்பெருமாளுக்கு இரக்கத்தை காட்டியருளினாயோ அதேபோல எனக்கும் இரக்கத்தை காட்டியருள வேணும் என்ன பிரார்த்திக்கிறார் திருமங்கையாழ்வார் இந்த முதல் பாசுரத்திலே. அதற்கு மேலே இரண்டாம் பாசுரத்திலே ஹனுமானுக்கு கைங்கரியத்தை கொடுத்தான் எம்பெருமான் என்பதை பற்றி தெரிவிக்கிறார். அதற்கு மேலே மூன்றாவது பாசுரத்திலே கஜேந்திராழ்வானுடைய விருத்தாந்தத்தை தெரிவிக்கிறார். அதைத் தொடர்ந்து நாம் அடுத்த பகுதியிலே அனுபவிக்கலாம்.